الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த ஜும்மாவில் நாங்கள் பார்த்த விஷயத்தை பொறுத்தவரையில் மறுமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதற்குரிய ஒரு மூலதனத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தக்வா என்பது. இந்த தக்வாவினுடைய முக்கியத்துவம், அதனுடைய வெளிப்பாடு எப்படி எங்களுக்கு மத்தியில் சரியாக இருக்கணுங்கிறத வந்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் இந்த ஜும்மாவில் பார்த்தோம். இதில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு மறுமையை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்றான்னு சொல்லி சொன்னால், யா ஐயுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் இன்ன ஜல்ஸலத ஸாஅதி லஷைஉன் அஸீம். மக்களே, நீங்கள் உங்களுடைய ரப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக மறுமை நாளினுடைய அதிர்ச்சி அது மகத்தானது, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். மறுமை நாளில் பல விஷயங்கள் நடக்க இருக்குது. அப்போ அதனுடைய விபரீதம், அதனுடைய பாரதூரத்தை காட்டுற விதமாகத்தான் அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்டால், அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அச்சத்தின் காரணமாக ஒரு பாலூட்டக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாள். ஒரு கற்பிணி பெண் தன்னை அறியாமலேயே தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து விடுவாள். அந்த கற்பமான பெண்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரம் எவ்வளவு வலி அதனால் ஏற்படும்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கூட அவர்கள் அந்த பயத்தின் காரணமாக உணர மாட்டார். அதே போல ஒரு சிறு பிள்ளை கூட அந்த பயத்தின் காரணமாக அதனுடைய முடிகள் நரைத்துவிடும் அப்படின்னெல்லாம் அதனுடைய அதிர்ச்சிகள் பயங்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்றான். அப்போ இந்த பயமான இந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் இந்த பயமான அந்த சந்தர்ப்பத்திலே அதாவது பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த அச்சத்தின் காரணமாக, அந்த பயத்தின் காரணமாகத்தான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையை விட்டும் தன்னுடைய சகோதரனை விட்டு தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டெல்லாம் விரண்டு ஓடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில தங்களுக்கு மத்தியிலே தக்குவாவோடு யார் நடந்து கொண்டார்களோ, அந்த தக்குவாவின் மூலம் யார் நல்ல முறையில் இருந்து கொண்டார்களோ, அவங்களை பொறுத்தவரையில் அவங்க இந்த உலகத்தில் எப்படி நேசர்களாக இருந்தார்களோ அதே போன்று மறுமையிலும் அவங்க நேசர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்றான். நேசர்கள் மறுமை நாளில் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறிவிடுவார். சிலவங்க போதை வஸ்து பயன்படுத்துறதுக்காக வேண்டி நேசர்களாக மாறியிருப்பாங்க. சிலர் சினிமா படங்கள் பார்க்க போறதுக்காக வேண்டி நேசர்களாக ஆகியிருப்பாங்க. ஒரு சிலர் உலகத்தில் உள்ள ஒரு சில பொழுதுபோக்குகளை அடைந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி நேசர்களாக மாறியிருப்பாங்க. பொருளாதாரத்தினால் வேற வேற சில தேவைகளுக்காக தங்களுக்கு மத்தியில் நேசர்களாக மாறியிருப்பாங்க. இந்த நேசங்கள் எதுவும் நிலைக்காது. அப்போ எவர்கள் தக்குவாவோடு, தக்குவாவின் அடிப்படையிலே தங்களுடைய நேசத்தை வைத்து கொண்டார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்க நேசர்களாக இருப்பார். ஏனையவர்கள் எல்லோரும் அவர்கள் எதிரிகளாக மாறிவிடுவார்கள் தக்குவா உடையவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, கவலை இருக்காது. அவங்களுடைய விஷயங்களை பொறுத்தவரையில் அவங்க நல்ல நேசர்களாக மறுமையிலும் இருப்பார்கள்ங்கிறது அல்லாஹ் தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுறார். அப்ப இந்த மறுமையினால் விஷயத்துல நாங்க அல்லாவை பயந்து நடக்கணுமாக இருந்தால், அல்லாவினுடைய அந்த அச்சம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால், நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாவை அஞ்சக்கூடியவங்களாக, எங்களுடைய செயல்பாடுகளை நல்ல முறையில் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாறணும். எங்களை ஒவ்வொரு அமல் இபாதத்துகளையும் அல்லாவினுடைய அச்சம் வெளிப்படும். அதே போல் ஒரு பாவமான விஷயங்களை தவிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாவினுடைய அச்சம் எங்களில் சரியாக இருந்தால் எங்களால் அதனை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன்னா உலகத்தில் மனிதனால் போடப்படக்கூடிய எந்த சட்டங்களாக இருந்தாலும், மனிதனால் போடப்படக்கூடிய எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு சட்டதிட்டங்களாக இருந்தாலும், அந்த சட்டதிட்டங்களை மீறியும் அதற்குள்ளே ஒரு சில பிழைகளை கண்டுபிடித்து மனிதனால் அந்த தவறுகளை செய்ய முடியும். அந்த தவறுகளை செய்துவிட்டு அதே சட்டதிட்டங்களினால் அவனால் தப்பித்து கொள்ளவும் முடியும். அப்படியான சூழ்நிலைகள் எல்லா விஷயங்களிலும் இருக்குது. ஆனால் இந்த தக்குவா இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய அச்சம் இருக்குமாக இருந்தால், அவர்ல வந்து இந்த சட்டதிட்டங்களை வைத்து அவரை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவராகவே அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அவராகவே தனக்குள்ள கடமைகள் என்ன, தனக்குள்ள பொறுப்புகள் என்ன, அல்லாஹ்வினுடைய திருப்தி அடைஞ்சு கொள்றதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத உணர்ந்து அவராகவே அதனை அவர் செய்து கொள்வார். யாரும் அவருக்கு பின்னுக்கு போய்த்து நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய, அவரை துருவி துருவி ஆராய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதே போல் ஹராத்தை தவிர்ந்து கொள்கின்ற, பாவங்களை தவிர்ந்து கொள்ள விஷயத்திலையும் அவர் சரியாக இருப்பார். எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் அந்த விஷயத்தில் உறுதியாக அவர் செயல்படுவார். யாரும் அவரில் கேள்வி கேட்க தேவையில்லை, அவர்ல குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் நல்ல முறையில் இருப்பார். ஆனால் உலகத்தில் உள்ள விஷயங்களை பொறுத்தவரையில் அது சட்டதிட்டங்களில் உள்ள ஒரு சில பிழைகளை கண்டுபிடித்து அந்த பிழைகளின் ஊடாக அந்த எதுக்கு எதிராக அந்த சட்டதிட்டம் போடப்பட்டதோ அதே விஷயத்தை செய்ய முடியும். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகள், அந்த தடைகள், இதுகளுக்கு அவர் எதையும் பார்க்க மாட்டார். அல்லாஹ்வினுடைய திருப்தியை நான் அடைஞ்சு கொள்ளணும், என்னுடைய மரணம் எப்பொழுது வந்தாலும், நான் ஒரு முஸ்லீம், அல்லாஹுக்கு அடிபணிந்தவன், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு தக்வா இருக்கிறது என்று நிரூபிக்கக்கூடிய அமைப்பில் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் அவர் வைத்து கொண்டே இருப்பார். இதற்கு அவர் அடுத்தவங்களை பார்க்க மாட்டார், அவர் பாவம் செய்கிறாரு, இவர் பாவம் செய்கிறாரு, அவர் பிழை செய்கிறாரு, அதால் நாமளும் செய்வோம், அந்த அவங்க இப்படி ஒரு பிழை செஞ்சாங்க, அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை, நாங்கள் பிழையை செஞ்சுட்டு போவோம், எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இருக்காது அப்படின்ற ஒரு ரீதியில் எந்த ஒரு பாவத்தையும் ஒரு உண்மையான முஸ்லீம், தக்வா உடையவர் அணுக மாட்டார். இப்போ இதை வந்து நாங்கள் தெளிவாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளோம். என்றால் மறுமை நாளை பொறுத்தவரையில் யாருடைய பாவச்சுமையும் யாரும் சுமக்க போகிறதில்லை. நாங்கள் தான் எங்களோட பாவச்சுமைகளை நாங்கள் சுமக்க போகிறோம். நாங்கள் அதிகமான நன்மைகளை சம்பாதித்திருந்தால் அதனுடைய பலாபலங்களை வேற யாரும் அனுபவிக்க போகிறதில்லை, நாங்கள் தான் அதனுடைய பலங்களை அனுபவிக்க இருக்கிறோம். அப்போ இதை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டு எங்களோட செயல்பாடுகளை நாங்கள் சீராக அமைச்சுக்கொள்ளோம். ஜும்மாவில் நான் சொன்னது போல ஷைத்தான் எங்களை ஏமாற்றக்கூடாது. நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும், அந்த நல்ல விஷயங்களை மட்டும் எங்களோட கண்ணில் செய்தான் காட்டிக்கிட்டு இருப்பான். என்னதான் இருந்தாலும் நீ பள்ளிக்கு வாரா, தொழுறா, என்னதான் இருந்தாலும் நீ நோன்பு படிக்கிறா, என்னதான் இருந்தாலும் நீ சதக்காக்கள் செய்கிறா அப்படின்ட்டு செய்தான் நாம் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களை மட்டும் எங்களுடைய கண்ணுக்கு காட்டிக்கொண்டு நாம் வரம்பு மீறக்கூடிய, பிழை செய்யக்கூடிய, எத்தனையோ நாங்கள் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கடமைகளை எல்லாம் செய்தான் கண்ணுக்கு மறைச்சுட்டு அதை பெருசாக காட்ட மாட்டான். அதை நாங்கள் பெருசாக கணக்கெடுக்க மாட்டோம். எங்களோட நன்மைகளோடு நாங்கள் திருப்தி அடைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. ஒரு சிலரை பொறுத்த வரையில் நல்ல அமல் இபாதத்துகள் சரியாக செய்வாங்க, தொழுகைகளுக்கு கஷ்டப்பட்டு பள்ளிக்கு வருவாங்க, தொழுவாங்க, இபாதத்துகளில் ஈடுபடுவாங்க, எல்லாம் நடக்கும். சதக்கா ஜகாத் விஷயங்கள் சரியாக செய்வாங்க. அதே நேரத்தில் என்னால் அடுத்தவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கிற விஷயத்தில் எந்த கவனமும் எடுக்க மாட்டாங்க. அதில் எந்த ஒரு ஒரு கரிசனையும் அவங்களுக்கு வராது. இப்போ சில நேரம் அவங்கள பேசுவாங்க, அவங்கள திட்டுவாங்க, அவங்க இல்லாத இடத்துல புறம் பேசுவாங்க. புறம் பேசுறதுண்டா என்ன, நம்ம நினச்சி கொள்ளக்கூடாது, அவளை உள்ளதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க இல்லாது, அதுதான் புறம். புறம் பேசுவாங்க, அது மாதிரி அவதூறுகளை சொல்லுவாங்க. தங்களோட எண்ணங்களில் எது உதயமாகுதோ, அடுத்த சகோதரை பற்றி என்ன அவங்க தப்பெண்ணங்களை கொள்ளாங்களோ, அந்த தப்பெண்ணங்களை அடுத்தவங்களுக்கும் போடுவாங்க. இதை இவர் இப்போ இந்த நோக்கத்தில் தான் சிந்திருப்பார், இவர் இந்த அடிப்படையில் தான் இது செயல்பட்டிருப்பார்ன்ட்டு பிழையான தப்பெண்ணங்களை தானும் கொண்டு அடுத்தவங்களுக்கு ஊட்டுவாங்க. அப்போ இதனுடைய பாரதூரங்களை உணரமாட்டாங்க. மனிதர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய எங்களோட கையால், எங்களோட சொல்லால், எங்களுடைய நடவடிக்கைகளால் செய்யக்கூடிய அநியாயங்களை உணராமல் அவங்களோட நன்மையான கடமையான வேணை அல்லாவோடு தொடர்புட்ட விஷயங்களை மட்டும் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவங்களும் நஷ்டவாளிகளாக மறுமை நாளில் வருவாங்கன்னாங்க. முஃப்லிஸ், நஷ்டவாளிகள், வங்குரோத்தடைந்தவர்களாக மறுமை நாளில் வருவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், முஃப்லிஸ்ண்டா யார், வங்குரோத்து நிலைமை அடைந்தவர் யார் அப்படின்னு கேட்டதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க விஷயத்தை சொன்னாங்க. ஒருவர் நல்லா தொழுதிருப்பார், தொழுகை எடுத்துக்கொண்டு வருவார், நோன்பு பிடிச்சிருப்பார், அந்த நோன்பையை எடுத்துக்கொண்டு வருவார், சதக்காக்கள் செய்திருப்பார், அந்த சதக்காக்களை எடுத்துக்கொண்டு வருவார். ஆனால் ஒரு சிலருக்கு அவர் அடித்திருப்பார், ஒரு சிலருடைய சொத்துகளில் வரம்பு மீறி இருப்பார், ஒரு சிலரை திட்டியிருப்பார், ஒரு சிலர் மீது படுதூறுகளை சொல்லியிருப்பார். அப்போ அவங்கள்லாம் வருவாங்க, மறுமையினால் வந்து இருந்துட்டு அவங்க வந்து இந்த இவருக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் வாதாடுங்க, யாரெல்லாம் எனக்கு இப்படி அநியாயத்தை செஞ்சு போட்டார், யாரெல்லாம் என்னுடைய காணி எல்லை இவர் வந்து சூறையாடிட்டார், என்னுடைய காணி எல்லைக்கு மேலதிகமாக அவர் பிடிச்சி அடைச்சிட்டார் வந்து சொல்லுவாங்க. யாரெல்லாம் நான் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ததாக ஏழை மக்களுக்கு மத்தியில் சொல்லி என்னை இழிவுபடுத்தி விட்டார் யாரெல்லாம். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து நிக்க நிக்க அல்லாஹ் என்ன செய்வான், இவர் தொழுது அந்த தொழுகைகள் மூலமாக கிடைச்ச நன்மைகளை அவங்களுக்கு தூக்கி தூக்கி கொடுப்பார். கஷ்டப்பட்டு இவர் அந்த அமலை செஞ்சிருப்பார், நோன்புகள் மூலமாக கிடைச்ச அந்த நன்மைகளை அல்லாஹ் தூக்கி கொடுப்பான், ஜகாத் சதக்காக்கள் மூலமாக கிடைச்ச அந்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா தூக்கி கொடுப்பான். இப்படி கொடுக்க கொடுக்க எல்லா நன்மைகளும் முடிஞ்சு போயிடும், எல்லா நன்மையும் போயிடும். அடுத்தது பார்த்தா இன்னும் அவர் விஷயம் முடிஞ்ச பாடில்லை, அவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்குது, அவ்வளவு குற்றங்கள் அவர் செஞ்சிருக்கிறார், கணக்கில்லாமல் செய்தது ஷைத்தான். இந்த விஷயத்தில் கண்ணை மறைச்சிட்டான், நாங்கள் அமல் செய்கிறோம், இபாதை செய்கிறோம், தொழுகிறோம், வாங்குகிறோம், இந்த எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திட்டு மனிதர்களோடு தொடர்பான விஷயங்களில் அத்துமீறல்கள் விஷயத்தில் எந்த கணக்கும் இல்லாததுனால தானே அவ்வளவு குற்ற செயல்கள் அவரில் வந்திருக்கு. அவன் நன்மை முடிஞ்சதுக்கு போகிறோம், இன்னமும் சிலர் வருவாங்க, யாரெல்லாம் எனக்கு இவர் இப்படி செஞ்சிருக்கிறார், அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு அவங்களுக்குண்டு நிறைய பாவங்கள் இருக்கு, அதை தூக்கி இவரில் போடுவான், போட்டு இவரை நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பவன்னு ஒரு கொஞ்சம் கூட இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு அவர் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டார். நான் சொல்லுறனே, நான் நோன்பு பிடிக்கிறனே, நான் இன்னும் இன்னும் அமல்களை நான் செய்கிறனே அப்படின்னு சொல்லி அவர் திருப்தியோடு இருந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒருவர் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தாததுனால மறுமை நாள் அல்லாஹ் எல்லா நன்மையும் பிடுங்கி இவங்களுக்கு கொடுத்து போட்டு அவங்களோட பாவங்களையெல்லாம் தூக்கி இவருக்கு கொடுத்ததோட நஷ்டவாளியாக நரகத்திலே அவர் தள்ளப்படுவார், இவர்தான் மிகப்பெரிய ஒரு வங்குரோத்தை அடைந்தவர் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த நிலைமை எங்களை யாருக்கும் வந்துடக்கூடாது, நாங்கள் யாருக்கும் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, நன்மைகள் செய்வோம், பல கடமைகளை நாங்கள் செய்வோம், பல பாவங்கள்லேருந்து நாங்கள் ஏழை விஷயங்களை தவிர்ந்து கொள்வோம், மனிதர்களுடைய விஷயங்களை நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம். அடுத்த மனிதர்களை பழிவாங்கக்கூடிய அமைப்பில் எங்களோட செயல்பாடுகள் அமைச்சு கொள்ளக்கூடாது. சிலர் சிலருக்கு மத்தியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சில கோபங்கள் விரோதங்களை பழிவாங்கிறதுக்காக மார்க்க விஷயங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சில நேரங்களில் நாங்கள் ஒரு தீர்ப்பை சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்வதுக்கு அவங்க முன்வர மாட்டாங்க. அவங்களோட விரோத குறவும்தான் அதுக்குரிய அடிப்படை காரணங்களாக இருக்கு. அப்போ நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவதாக இருந்தாலும், மனிதனோ அல்லது அல்லாவோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செயல்படுத்துறதாக இருந்தாலும், அல்லாவின் அச்சத்தின் அடிப்படையில் எங்களோட அந்த செயல்பாடுகள் இருக்குது. இதை நாங்கள் சரியாக வச்சு கொண்டால்தான் மறுமையினால் நாங்கள் தப்பி பொழைச்சி அல்லாவுடைய எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்காமல், அல்லாட ஒரு சிறிய ஒரு தண்டனையை கூட அனுபவிக்கிறதுக்குரிய சக்தி எங்களுக்கு இல்லை. அதை நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம். அதை அனுபவிக்காமல் நாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம். அப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தால் எல்லா கடமைகள் விஷயத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், ஏழை மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஏழைய சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அமீருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனம் செலுத்தணும். செலுத்திக்கிட்டு போனால்தான் அங்கே எங்களால் தப்பித்து கொள்ள முடியுமே ஒழிய, மறுமையினால் பெய்த்து நாங்கள் தப்பிடலாம், எங்களை நன்மையால் நாங்கள் தப்பிடலாம்னு நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது. இந்த விஷயங்களில் ஒவ்வொரு சகோதரர்களும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். இப்போ இந்த தக்குவாவை பொறுத்தவரையில், அல்லாவினுடைய அச்சத்தை பொறுத்தவரையில், எங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் கொண்டு வாரத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்குது. இந்த தக்குவாவை அடைஞ்சு கொள்ளத்துக்குரிய ஒரு பிரார்த்தனை. இப்போ இதை நபியே அடிக்கடி செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்றால், அப்போ நபியே சொன்னாங்க உங்களையே அல்லாஹு எஞ்சக்கூடிய வண்ணான்றாங்க. ஒரு பங்கு பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆள் வந்து சொல்ல, இத்தகுல்லாக இத்தகில்லாக யா முஹம்மதுங்கிறார். முஹம்மதே, நீங்கள் அல்லாவை பயந்துக்கிடுங்க, நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பங்கில் நீதி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை பார்த்து இவர் சொல்லுகிறார், நான் அல்லாஹை இந்த உலகத்திலே அஞ்சாவிட்டால் யார் அஞ்சுவார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க. அல்லாஹை அஞ்சக்கூடிய அந்த நபி கூட அவங்க அடிக்கடி ஒரு பிரார்த்தனை செய்து வந்திருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனையை நாங்களும் எங்களுடைய அந்த துவாக்களில் நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்வோம். அது பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு பிரார்த்தனை. அதில் இந்த தக்குவாவை வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் இடத்துல வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2722 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அப்போ அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜிஸி வல் கஸல், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே இயலாமல் போவதை விட்டும், சோம்பேறித்தனத்தை விட்டும், வல் ஜுபுன் கோழைத்தனத்தை விட்டும், வல் புகுல் கஞ்சத்தனத்தை விட்டும், வல் ஹரம் முதுமை நிலைமை அடைவதை விட்டும், வாதாபில் கபர் கபிரினுடைய வேதனையை நான் அனுபவிப்பதை விட்டும், உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி அந்த பிரார்த்தனை ஆரம்பிக்கும். அடுத்தது தான் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவுக்கு நீ தக்குவாவை தந்துவிடு. எங்கட எவ்வளவுதான் சில நேரங்களில் முயற்சி செஞ்சாலும் இந்த தக்குவா வராத மாதிரி இருக்கிறதுனால தான் பல சிக்கல்கள் உருவாகும். உயிரோட்டமான அல்லாஹுனுடைய அச்சம் இல்லாமல் போகுது. எங்கள் உள்ளங்கள் மரத்ததை போல சில நேரங்களில் எங்களை உள்ளங்கள் ஆகியர். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாங்கள் உணர்ந்து பிரார்த்திக்கும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவுக்கு தக்குவாவை தந்துவிடு, இறை அச்சத்தை தந்துவிடு. வஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா, என்னுடைய ஆத்மாவை நீ தூய்மைப்படுத்திவிடு, அதனை தூய்மைப்படுத்துபவர்களில் நீயே மேலானவன் ஆவாய். அந்த வலியுஹா வமௌலாஹா, அதனுடைய காவலன் பொறுப்பாளன் நீதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ, யா அல்லாஹ் உன்னை கொண்டு நான் பிரயோஜனமில்லாத கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் கல்பின் லா யக்ஷஉ, இந்த வசனத்தை நான் கவனிக்கணும், வமின் கல்பின் லா யக்ஷஉ, அஞ்சாத உள்ளத்திலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பஉ, எவ்வளவுதான் இருந்தாலும் போதாது என்று இருக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபுலஹா, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை அடிக்கடி செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த துவாவில் நாங்கள் ரெண்டு வாசகத்தை முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவுக்கு இந்த தக்வா வைத்தா, உன்னோட அந்த அச்சம் அந்த பயத்தை தா அப்படின்னு நாங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். அடுத்தது அல்லாஹ் இடத்துல நாங்கள் பாதுகாப்பு தேடுறது, யா அல்லாஹ் அஞ்சாத உள்ளத்திலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன செஞ்ச என்ன பாவத்தை செஞ்சாலும் என்ன குப்புரை செஞ்சாலும் என்ன சிறுக்கை செஞ்சாலும் ஒரு பயம் வராது. அப்போ இந்த மாதிரியான உள்ளம் எனக்கு ஏற்படுவதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பிரார்த்தனை அடிக்கடி செஞ்சிருக்கிறாங்க. நாங்களும் எங்களோட அந்த பிரார்த்தனைகளில் சுஜூதுகளில், அதே போல் அத்தஹியாத்தின் அந்த கடைசி பகுதிகளில், இன்னும் சந்தர்ப்பங்களில் நாங்கள் இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில், கையேந்தி அல்லாஹ் இடத்துல நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் அடிக்கடி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சொன்ன விஷயங்கள் படி அல்லாஹ்னுடைய அச்சத்தை கையில் எடுத்து இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரியான சமூகமாக ஆகிறதுக்கு அல்லாஹு தஆலா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தௌஃபீக் செய்யணும். வகுலு குலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக், சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானகல்லாஹ்.